பண்டைவினார் பாயுடுத்துழல் குண்டரை வென்றும் கூடல் நேற்றொளி விளங்கச் செய்திடு தண்டமுள் விறகன்மை தாள்கள் போற்றுவார். திருச்சிற்றம்பல நம பார்வதீபதே பெம்மை மிகு புறவானர் விரலடிந்து உம்மை மிகு புறவானரே மிக செய்ய விரலடிந்து உன்னோடார்கள் செம்மலரோன் இந்திரன்மால்
பெருங்கருணையினாலே காஞ்சி புராணத்திலே இன்று கைலாய படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களை உய்யக்கொள்ளுவதற்காக பல வகையான அருட்செயல்களை அருளாளர்கள் மூலமாக நிகழ்த்துகிறான். அப்படி அருளாளர்கள் மூலமாக அருட்செயல்களை நிகழ்த்தி அவர்கள் மூலமாக பல உயிர்களை தன்னை நினைக்கும்படியாக செய்யும். சிவபெருமானுக்கு அவனை நினைக்க நம்ம நினைக்க வைக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சிவபெருமானுக்கு அவனை நினைக்க வைக்கிறது தானே, வேற என்ன நினைக்க வைக்கிறது? எல்லாரையும் நினைக்க வைக்க அவனாலேயே முடியல. சிலர் மூலமா நினைக்க வைக்கிறான், பல பேர்த்த நினைக்க வைக்க முடியல, பண்ண முடியல. ஓரளவுதான் பண்ண முடியுது ஆறால சிவபெருமான். பல பேரு அவனை நினைக்காமல் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அது அந்த உயிர்கள் செய்த வினை என்று சொல்லலாம். இவர் முயற்சி பண்ணினா அந்த வினையை ஓட்டி நினைக்க வைக்கலாம், செய்யலாம் இல்லவா? வினை 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 என்று ஒன்ற குறுக்கே அவர் வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார். வேறு எதுக்கு வினைக்க? வினையவே தீர்க்க முடியலன்னா எதுக்கு வினை கடந்தது? காலமகப்பல ஒரு பண்ணாரு, வாதக்காரான் தமக்கு சிவபெருமானுக்கு வாதக்கால், வாதக்காலான் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவான், அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் யாருக்கு? மைத்துனர். வாதக்காலான் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவான் போத பெருவையாம் பிள்ளைகள், அவருக்கு மகோதரம் விநாயகருக்கு மகோதரம். வாதக்காலான் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவான் போத பெருவயிராம் பிள்ளையருக்கு போதக்கு வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரார். எந்த வினை தீர்ப்பார் இவர்? நிந்தா சுதியாக இப்படி பாடினார். அவர் வீட்டில் இருக்கிற வினையே அவர் தீர்க்க முடியல, நம்மளுதே தீர்க்க முடியல. அதனாலே அப்படி பரமேஸ்வரன் உயிர்களினுடைய பாவ புண்ணியங்களை எண்ணி அதற்கு தகுந்தார் போல அந்தந்த உயிர்களுக்கு அருளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அருள் செய்வதிலே இந்த அருள் நூல்களை அருளாளர்கள் மூலமாக நமக்கு தந்தது பெருங்கருணை. அருள் நூல்களை அருளாளர்கள் மூலமாக நமக்கு கொடுத்தது பெருங்கருணை. வேதாகமங்களை அந்த பெருமான் அருளி செய்து அந்த வேதாகமங்களை ஓத தகுந்தவர்கள் ஓத, அப்படி வேதாகம முதலான வடமொழி நூல்களை ஓத முடியாதவர்களுக்காக தமிழிலே நூலை அருளி செய்தார். வேதாகமம் நமக்கு தெரியாது, அதனாலே தமிழிலே நூலை அருளி செய்தார். தமிழ் நூலையும் படிக்க தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்ப காஞ்சி புராணம்னு எத்தனை பேர் தெரியும், சைவர்களுக்கே பல பேருக்கு தெரியாது. ஆகையினாலே அப்படி வந்து அருளாளர்கள் மூலமாக அருள் நூல்களை தந்து அதன் மூலமாக ஆன்மாக்களை தன்னை நினைக்க முடியாத செய்யும். இப்ப நூல்கள் இல்லைன்னு வச்சுக்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப தேவாராதி திருமுறைகள், புராண நூல்கள், சாஸ்திர நூல்கள் இல்லையானால் நம்ம கடவுளை பற்றிய நினைப்பே வராது. பெருமா இந்த அளவுக்கு தெரிய முடியாது, கடவுள் நினைவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லப்பா, அதிகம் இல்லை. ஏதாவது வழக்கமா பரம்பரையா கும்பிட்டு இருக்கான் பாரு காளிகர் பண்ண, அதை கும்பிட்டுக்கிட்டு போவானது இவர சிவபக்தி வரா. இதுக்கு அவர் கோயில் பெருசு பெருசா கட்டி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஆளுகளை தனக்கு செக்ரட்டரி எல்லாம் போட்டு அதுக்கு மேல நூல்கள்லாம் நிறைய எழுதி வச்சுக்கிட்டு அவரு கட்சியை வழக்க பாக்குறாரு. ஆனா ஒரு அளவுதான் வளர்கிறது. ஆகையினாலே இப்படி அந்த அருள் நூல்கள் வரிசையில புராணம் என்பது ஒரு வகை, சாத்திரம் என்பது ஒரு வகை, தோத்திரம் என்பது ஒரு வகை. நமக்கு நூல்கள் மூன்று வகையாக இருக்கிறது. வேதாகம உபதனிஷம் முதலான நூல்கள் வேறு, அது விட முடியல. தமிழ்ல வந்து சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள், புராண நூல்கள், புராணம், சாத்திரம், தோத்திரம், மூன்று மூன்று கண்களைப் போல இருந்து நமக்கு உபகாரம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புராண வரிசையிலே இந்த காஞ்சி புராணம் என்பது உண்டு. இந்த புராணங்களுக்கு எல்லாம் வடமொழிதான் மூலமே. இந்த புராணங்களுக்கு எல்லாம் வடமொழிதான் மூலம். கந்த புராணம் இருக்குதுன்னா அதுக்கு வடமொழியிலே ஸ்காந்தம் என்கின்ற புராணம் தான் அதுக்கு மூல நூல். அதனாலே அப்படி அந்த மூல நூலிலிருந்து தமிழிலே நமக்கு மொழிபெயர்த்து நமக்கு புராணத்தை அருளி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புராண வரிசையில இந்த காஞ்சி புராணம் என்பது ஒரு தல புராணம். காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு தல புராணம். இப்ப திருவிளையாடர் புராணமும் தல புராணம் தான், மதுரையை பற்றி சொல்லுவது. இப்படி தல புராணங்கள் நிறைய இருக்கிறது. தல புராணம் மறைஞ்சு போனது நிறைய, தல புராணம் மறைஞ்சு போனது நிறைய. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த புராண வரிசையில இந்த காஞ்சி புராணம் என்பது சிவஞான சுவாமிகளாலே அருளி செய்யப்பட்டது. சிவஞான சுவாமிகள் என்றால் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். விக்கிரமசிங்கபுரத்தில் அவதாரம் பண்ணினவர், விக்கிரம சிங்கபுரத்தில் திருநெல்வேலி பகுதியில் விக்கிரமசிங்கபுரத்தில் அவதாரம் பண்ணினவர். அவருடைய அப்பா பேரு முக்கலாலிங்கர். ஆகையினாலே அவருக்கு சின்ன வயசுலேயே பரம்பரையா செய்த தவம் இருந்தது. ஆனந்த கூத்தர் மயிலம்ங்கிற பேர்லயே தெரியுது இல்ல, அவருக்கு அப்பா பேரு ஆனந்த கூத்தர், அம்மா பேரு மயிலம்ம, உமாதேவிதான் மயிலம்ம, உமாதேவிதான் உமாதேவிதான் இல்லம்மா, மயிலம்மனா மயில் போன்றவிட உமாதேவிதான், அண்ணம் போன்றவிட உமாதேவி, எல்லாம் பேரு தான். அதனாலே அவருக்கு முன்ன பிறவியில செய்த தவம், தாய் தந்த செய்த தவம் இருந்தது. அதற்கு தகுந்தாற் போல அந்த திருவாவூர் மடத்து தம்பிரான்கள் வந்து சேர அவர்களுக்கு இருவு திவரு பண்ணி வைக்க அதன் மூலமாக இவருக்கு பக்குவம் இருக்கிறது என்று மடத்தை கூட்டி விட்டாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவெல்லாம் பண்ண முடியாதுப்பா, இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியாது, அதுக்கே சரியா இருக்கு முடிய. கல்யாணம் பண்ணன்னா சரியா போயிரும், வாழ்நாள் முழுவதும் மணமக்கள் சுத்த எனும் மாயா வலைய கடக்க அறியாது, வினையர் செருக்கி அடிநாயன் விழலு கரைத்து விடலாம். ஆகையினால இவர் நிறைய நூல்களை ஏற்றிருக்கிறார், நிறைய நூல்களை ஏற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்ல இந்த காஞ்சி புராணம் என்பது ஒன்று. அந்த காஞ்சி புராணத்தை சொல்லுகிறார். அந்த அநேகதங்காவதத்துக்கு மேல் வாங்கல் மேற்கு புறத்தில் இருக்கின்ற கைலாய என்கின்ற கோயிலை பத்தி சொல்றேங்கிறார். இங்கே காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில் தான் நிறைய எண்ணில்லாத கோயில் இருக்கு. நிலமீது அந்தரத்து நெறிதாள் கூந்தல் அறம்பயருவாள் புலமீதும் வெவ்வேறு பொன்னின் வெள்ளி தனில் இரும்பில் வலமேவும் மாதவத்தான் மயனார் வகுத்த முப்புரிசை உலமேவு புயத்த உணர் குலவா இனவால் முன்னாளில் உலமேவு புயத்த உணர் குலவா இனவால் முன்னாளில். முப்புரத்து அசுரர்கள் என்பவற்றை பத்தி இந்த வரலாறு வருது. முப்புரத்து அசுரர்கள் தாரகாட்சன் கமலாட்சன் உத்தியுன்மாலினும் மூவரும் அந்த மூன்று பேரும் சிவபெருமானை நோக்கி தவத்தை செய்து மூணு பேரும் மூணு கோட்டையாக வாங்கிட்டேன். மூணு பேரும் மூணு கோட்டை, நிலத்தில் ஒருத்தன், ஆகாயத்தில் ஒருத்தன், சொர்க்கத்தில் ஒருத்தன், இப்படி மூணு பேர், மூன்று லோகத்திலையும் இரும்பு கோட்டை வெள்ளி கோட்டை தங்க கோட்டை மூணு பேரும். ஒரு கோட்டைன்னா பெரிய அளவுப்பா, கோட்டைன்னா சின்னதாக இருக்காது, ஒரு ஒரு அண்டம். அதில் ஏராளமான அசுரர்கள் வாழ்கிறார்கள். எல்லா வசதியும் நீச்சல் குளத்திலிருந்து எல்லா வசதியும் அந்த கோட்டையில் இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா ஏசி பங்களா ஏசி கார் எல்லாமே கோட்டைக்குள்ள. அது பறக்கும் கோட்டை, நினைச்ச இடத்துக்கு ஜப்பான் போகணும்னு அங்கிருந்து ஒரு நொடியில் போயிடும். அப்படிப்பட்ட கோட்டை. எழுந்துலகை நலிந்துழலும் எழுந்து உலகை ஆகாத ஊருன்னு அங்க போய் இறங்கும் கோட்டை. அங்க இருக்கிறவங்களா அப்படி இருக்காது. எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்களும் புறமூன்றும் எழிற்கண்ணாடி உளுந்துருளும் உளுந்துருளும் அளவையினுள் எரிகொளவின் சிலை வளைத்தோன் உறையும் கோயில் என்னதாக இது நல்லா தெரியவில்லது. உளுந்துருளும் உளுந்துருளுகிற நேரம் எவ்வளவு? அந்த நேரத்துக்குள்ள மூணு கோட்டையை அழிச்சு விட்டானா அந்த சாமி. இந்த கடம்பூரை சொல்லுப்பா உளுந்துருளாளின் உள்ளெறி கோள வெஞ்சிலை வளைத்தோன் உறையும் கோயில் கொழுந்தரளம் நகை காட்ட நகை என்ன புரியுதா? கொழுந்தரள முத்துக்கள். கொழுந்தரளம்னா செழுமையான முத்துக்கள். கொழுந்தரளம் நகை காட்ட கோகநாதம் முகங்காட்ட. கோகநாதம்னா என்ன? தாமரை. தாமரை முகத்தை காட்டுகிறது, முத்து பல்லை காட்டுகிறது. கோகநாதம் முகங்காட்ட குதித்து நீர்வேல் விழுந்த கயல் விழிகாட்ட விற்பவளம் வாய்காட்டும் விழலாய். அப்படி வயல்லையே பெண்களை வர்ணிச்சு விட்டார். யாரு? ஆகையினாலே அப்படி கோட்டையை பெற்று அவர்கள் எல்லா வகையான வளத்தோடும் வாழ்கிறார்கள். வளத்தோடும் வாழ்கிறார்கள், வளத்தோடும் வாழ்கிறார்கள், வளத்தோடும் வாழ்கிறார்கள். விளங்குதா? என்ன செல்வத்தோடும் திறமை, திறமை வளம்னா வெற்றி, வலிமையோடும் வளம். வளம் ரெண்டு இருக்கு. செவத்துக்கு வளம் இருக்கும், வளம் இருக்காது. செவத்துக்கு வளம் இருக்கும், வளம் இருக்காது. குண்டுலானா இருக்கும், குண்டலானா இருக்காது. ஆகையினாலே அவர்கள் வளத்தோடும் வளத்தோடும் வாழ்கிறார்கள். அங்கவற்றின் ஊரும் அவுணர் சுருதி மிருதி ஐந்துணர்ந்தோர். அந்த அவுணர்கள் சுருதி என்கின்ற வேதம் முதலான நூல்களை எல்லாம் ஆய்ந்து உணர்ந்தவர்கள். வேதம் முதலான நூல்களை ஆய்ந்தவர்கள், உணர்ந்தவர்கள், ஆய்ந்து உணர்வுகள். துங்க நிலை ஆகமங்கள் முழுதும் தேர்ந்து துகளில் ஓர் ஆகமத்தையும் படித்தவங்க. வேதாகமம் ஸ்மிருதி முதலான நூல்களை எல்லாம் படித்தவங்க. கங்கையணி செடை பெருமான் வழித்துண்டாற்றும் கடப்பாட்டோர். கங்கையணி செடை பெருமான் வழித்துண்டாற்றும் கடப்பாட்டோர். சிவபெருமானுக்கு வழிபாடு, சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற கடப்பாடு உடையவர்கள். சிவபெருமானுக்கு பணி செய்கின்ற அந்த தன்மையுடையவன். தங்கு திருவெண்ணீர் சன்னித்த சன்னித்துளிகால் வடிவினர், தங்கு திரு வெண்ணீர் சன்னித்துளிர்கால் வடிவினார். ஆகையால உடம்பு முழுவதும் திருநீர் பூசியவர்கள் அந்த அசுரர்கள் எல்லாருமே திருநீர் பூசியிருக்கிறார். மெய்யலா வெண்ணீர் சன்னித்த மெய்ய சிவலிங்க தரிச்சனையே செய்யும் ஏதி கடன் பூண்டார். அவர்கள் தினந்தோறும் சிவலிங்க பூசதான். எல்லா அசுரரும் எல்லாம் சிவலிங்க பூசம். இப்ப நம்ம குடிக்கால் வெள்ளாள்னு வச்சுக்கவே எல்லாம் குடிக்கா போட்டிருக்க மாதிரி, செட்டியார்னா எல்லாம் வியாபாரம் பண்ற மாதிரி, பூரா எல்லாமே என்ன, எல்லாமே பூசக்கார், எல்லாமே பூசக்கார். சிவலிங்கத்து அரிச்சனையே செய்யும் நேதி கடன் உண்டா, அது நேதினு பேர். நியமம் நயமம்னு வருதல்லவா, அது நயமம். நயமம் என்றால் தினந்தோறும் இதை செய்தே ஆக வேணும் என்கின்ற கொள்கை, அது நயம். செய்ய வேண்டியதை செய்தல். நயமம் என்பது தள்ளுதல், வேண்டாது தள்ளி விடுதல். அது சிகரெட் குடிச்சுட்டு வச்சுக்க அது விட்டுறது. அதனால தகாததை விட்டு விட்டு தகுந்ததை செய்வது. இயமம் நயம் நித்தலும் நயமம் செய்து நீர்மலர் தூவி சித்தமன்ற வல்லார்க்கு அருளஞ்சிவன் கோயில் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால நித்தலும் சிவலிங்க தரிசனையே பண்ணுவார்கள். சிவதர்மம் தலை நின்றார். அவர்கள் சிவதர்மத்திலே மிகவும் உறுதியுடையவர், பிரியமுடையவர். சிவ தர்மம் செய்வதிலே பிரியமுடையவர். சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வரத்தை பெற்று விட்டார்கள். செல்வம் கிடைச்சு போச்சு, பலம் கிடைச்சு போச்சு, இது எதனால கிடைச்சது என்று உணர்ந்து கொண்டார்கள். நூல்களை படிச்சு உணர்ந்துகிட்டாங்க, நூல்களை படிச்சு உணர்ந்துகிட்டாங்க. சூரனே பூஜை பண்ணிட்டு தானே சண்டைக்கு வர. அது அந்த சிங்கமுகாதனை சொல்லும் போது புனிதனை பூசினன் புனிதமாயினன் அப்படிங்கிறார் சிங்கமுகாதனை. கச்சியப்பரு சண்டைக்கு அவன் புறப்படும் போது பொடிதனை பூசினான், நெற்றி தோறும் பொடிதனை பூசினான், புனிதம் ஆகினான். சூரபன்மன் அப்படித்தான். எல்லாம் சிவபக்தி உடையவர்கள், சிவபக்தியினால்தான் இந்த வலிமை வந்ததுன்னு அவர்கள் நல்லா தெரிஞ்சுதானே செய்கிறார். தர்மம் தலை நின்றார். தர்மம் தலை நின்றார், தர்மம் செய்வதிலே பின்வாங்க மாட்டார்கள். தர்மம் செய்வதிலே பின்வாங்கிறது தர்மத்துல தான் மனுஷன் இல்ல விளங்குதா. நழுவுறது இதுல என்ன, தர்மம் செய்யாம அது தர்மம் தலை நின்றார் என்பது தர்மம் செய்வதிலே மிக பிரியமுடையவர்கள். அதான் அறம் செய்ய விரும்புனா கரும்பு திங்கலாம் விருப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்க ஒருத்தனுக்கு என்ன பண்ணுவேன், கரும்பு வாங்கி கடிச்சு தின்னுடுவேன். அது போல அறம் செய்ய விருப்பம் வந்து விட்டால் அந்த பொருளை அடையலாம் செய்யலாம் என்று எண்ணவர். சிவதர்மம் தலை நின்றார். திகழப்பூணும் சாதனத்தார். ஆகையாலே திரு உருத்தராக்கத்தை நிறைய அணிந்தவர்கள். சிவனடியார் தமைக்கானின் உவகை துளும்பும் சிந்தையினார். சிவனடியாரை கண்டா அவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இருக்குமா, சிவனடியாரை கண்டா அளவில்லாத மகிழ்ச்சி இருக்குமா. சிவனடியாரை காண்பதிலே யாருக்கு மகிழ்ச்சி வரும், சிவனடியாருக்கு தான் மகிழ்ச்சி. இப்ப ஏடிஎம் காரன் வெகு தூரமா இருந்தாலும் பலகாரமா இருந்தாலும் கரையை பார்த்த உடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் கூலாகுவார். என்ன காரணம் என்றால் எவரு கட்சி அது போல அடியார்களுக்கு அடியார்களை கண்டால் ஆனந்தமாக தர்சனம். உங்களுக்கு சிவதர்சனம் தானே, சிவனடியார் தரிசனம் சிவதர்சனம். நடமாடும் கோயில் அடியார்கள் நடமாடும். இந்த நம்ம திருவிளையாட புராணத்துல விருத்தகுமார பாலரான படலம் அல்லவா, விருத்தகுமார பாலரான படலம். அந்த படலத்துல கௌரிங்கிறவ அதான் வைஷ்ணவர் வீட்டுல கட்டி கொடுத்துட்டான். பிச்சை எடுக்க வந்தவனுக்கு தார பார்த்து அந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். அப்படி எப்ப இருப்பானா குடிச்சுட்டேன். அங்க போனா அவ வந்து சாம்ப பூசணி வீட்டுல பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லி அவளை மாமியாரு எரிச்சு போட்டுறான். தினந்தோறும் கரிச்சு கொட்டுறா, எரிச்சு கொட்டுறா மாமியார். அதனால அவர் ரொம்ப கவலைப்பட்டா. அந்த பக்கத்துல விபூதி பூஷணே வர்றதில்லை. ஒரு நாள் வீட்டு வாசற்படியில உட்கார வச்சு போட்டு வீட்டை பூட்டி போட்டு அந்த கிழவன் கிழவி அந்த புருஷன் மூணு பேரும் வேற ஊருக்கு போட்டாங்க கல்யாணத்துல. வீட்டை பார்த்துக்கிடி அப்படின்னு வீட்டு வெளியில உட்கார வச்சு பூட்டி போட்டுப்பா, பூட்டி போட்டு பூட்டி போட்டு நீ வாசப்புல உட்காந்துரு. அப்ப சொல்றாரு வரஞ்சோதிவர், அவ எண்ணுகிறாளாம், அந்த மாதிரி எண்ணுகிறாளாம், ஆறு அந்த பொண்ணு என்றாளாம், நினைக்கிறாளாம். சிவனடியாருக்கு அன்பில்லா சிந்தையே இரும்பு, சிவனடியாருக்கு அன்பில்லா சிந்தையே இரும்பு. ஏவல் செய்து அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்து, ஏவல் செய்தனால அவரடியார் தரத்து ஒழுக அக்கையே மரம். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து அவர்கள் விரியப்படி உணவு முதலான உபச்சாரங்களை செய்யவில்லையானால் அது அந்த ஜென்மம் மரம்ங்கிறார். அவரடியார் தரத்துடைய ஆக்கை மரம். செவி கண்ணாதி ஐந்தும் பவனடியாரிட செலுத்தா படிவமே பாவை. கண்ணால அடியவர் அடியவர்களை காணவில்லையானாலும் அவர்கள் புகழை செவியினால கேட்கவில்லையானாலும் அப்படிப்பட்ட ஜென்மம் அது ஒரு பொம்மைங்கிறார். பொம்மைக்கு காது கண்ணெல்லாம் இருக்குது இல்ல, அது மாதிரி இது ஒரு பொம்மை. இவ்வளவுதான் படிவமே பாவை. மறை பரவும் செய்வ தவநெறி அல்ல, வேதங்களாலே போற்றப்படுகின்ற சைவ நெறிய அல்லாத மற்ற நெறியெல்லாம் அவநெறியான். மறை பரவும் செய்வ தவ நெறிய அல்லா நெறிய அவநெறி என்று அழியலாய் தளர்வாள் உண்ணும் என்பது அந்த திருவிளையாடல் புராண பாட்டு. ஆகையினாலே சிவனடியாரை கண்டால் சிவரை கண்டதாகவே பாவித்து வணங்கணும். மாலரனைய மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணத்துள் சிவருமான் எல்லா இடங்களிலும் நீக்கமன நிகழ்ந்திருந்தாலும் அவன் வெளிப்பட்டு தோன்றி அருளுகின்ற இடம் சிவாலயமும் சிவலிங்க திருமேனியும் சிவனடியார். தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை உண்டு மண்ணு இருக்க அருளை வைப்பார். இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லுவோம். அச்சா, இப்படி சிவனடியார் தமைக்கானின் உவகை துளும்பும் சிந்தையினார். உவகைனா மகிழ்ச்சி. சிவநெறியில் பிறளாத செயலில் தமக்கு நிகரில்லார். அவர்கள் சிவநெறியிலிருந்து வேறு நெறியிலே எள்ளளவு போக மாட்டார். அந்த நெறியிலிருந்து பரளாதவர், சிவநெறியிலிருந்து பரளாதவர், பரளாதவர்களிலே அவர்களுக்கு சம அவர்களே. அப்படிப்பட்ட உறுதியான கொள்கையுடையவர், உறுதியான கொள்கையுடையவர்.
குறையுடையார் குற்றமோராய்
கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே என்பது சம்பந்த தேவாரம். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள். எவ்விடத்தும் சிவகதையை எம்புவோரும் கேட்பவர். எங்க பார்த்தாலும் சிவகதை தான் நடந்துகிட்டு இருக்குமா, எங்க பார்த்தாலும் பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்குமா. எங்கே இந்த மூணு கோட்டையிலே நம்மளை கூப்பிட்டுருந்தா நிறைய படம் தந்திருப்பேன். இவ்விடத்தும் சிவகதி, எவ்விடத்தும் சிவமணியே ஏற்றுவோரும் மெச்சுணரும். எங்கும் சிவகதை தான் நடக்கும், அவகதை நடக்காது, சிவகதை தான் நடக்கும். எங்கும் ஈசனை பூசை செய்து இகபரம் அடைவார், எங்கும் அன்பரை பூசை செய்து எழுபரப்பு அறுப்பார், எங்கும் ஆகமன் சிவி மடுத்து எதிர்வினை தடுப்பார், எங்கும் நாயகன் வடிவுணர்ந்து இருமலம் களைவார். இது என்ன பாடு தெரியுமா, திருவிளையாட போனோம் நாட்டுப்படலத்தில் அப்படி சொல்றாருமா, எங்கும் ஈசனை பூசை செய்து இகபரம் அடைவார். இந்த பாண்டி நாட்டில் இருக்கிற மக்கள் அந்த சைவர் வீதியை பற்றி சொல்றார். சைவர் வீதினு ஒரு வீதி போட்டு அந்த வீதி இது சைவர் வீதி அப்படின்னு. இதை பற்றி சமத்துவபுரமா போச்சு, சைவர் வீதி அந்தனர் வீதி இருந்தால் தானே நல்லா இருக்கும். அந்த முறைக்கும் இப்போ இருக்கிற முறைக்கும் எவ்வளோ தூரம் மாத்தீங்களா. அந்த சைவர் வீதியில் சொல்றாரு, எங்கும் ஈசனை பூசை செய்து இகபரம் அடைவார், சௌரமானை பூசித்து அதனால இகபரம் என்கின்ற போக மோட்சம் இரண்டையும் அடைவார்கள். இந்த நூல்களை செவியினால் கேட்பதனாலே எதிர்வினை வராதா, எதிர்வினா ஆகாமி வினை வராது. இப்போ கேட்கறதுனால என்ன பலன்னா வினை வராது, வினை தீருது. முன்ன செய்த வினை தீர்ந்துகிட்டு இருக்குது, இனிமேல் வராமல் இருக்கு. அது செய்யும் இந்த வேலை, இந்த இந்த புராண கேள்வி அது செய்யும், ரெண்டு வேலை செய்யும். வந்த வினையும் வருகின்ற வல்லவரையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடும். செந்தில் நகர் சேவரா என்று திருநீர் அணிவார்க்கு மேவாராதே வினை என்பது ஒரு தனிப்பாடல். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடும் என்பது ஒரு தனிப்பாடல். அதுபோல இந்த புராண கேள்வி என்ன செய்யும் என்று கேட்டால், செய்த வினைய தீர்க்கும், வருகின்ற வினைய போக்கும், அதை தீர்க்கும் இதை போக்கும், அது ரெண்டும் போச்சுன்னா பரப்பில்லை. அதனால புராண கேள்வி அவசியம். அதான் எங்கும் ஆகமம் செவிமடுத்து எதிர்வினை தடுப்பார், சிவாகமத்தை செவியினாலே சிரவணம் பண்ணி கேட்டு சிவாகமம் சிவாகம சாரமாயிருக்கின்ற சிவநூல்கள், இதெல்லாமே சிவாகம சாரங்கள், சிவாகம சாரமாயிருக்கின்ற சிவநூல்கள், எங்கும் ஆகமம் செவிமடுத்து எதிர்வினை தடுப்பார். அதுபோல இந்த பாட்டு சொல்றாரு அதே கருத்துல. எப்படி சொல்றாருன்னா, எவ்விடத்தும் சிவகதையை எம்போரும் கேட்போரும், எவ்விடத்தும் சிவபணியே ஏற்றுவோரும் மெச்சுணரும். சிவபணியே எங்கு பார்த்தாலும் இவ பூப்பறிக்கிறது இருந்து அது முதலான சிவப்பணிகளையே செய்வார், அதை மற்றவர்கள் மெச்சுவார்கள், அதை மெச்சுவார்கள் மெச்சுவார்கள். எவ்விடத்தும் சிவனடியார் எதிர்கொள் விருந்து புறந்தருதல், அடியார்கள் வந்து உண்டு போய் கொண்டிருப்பார்களாம், அடியார்கள் வந்தா அவர்களுக்கு விருந்து செய்வது, அடியார்களுக்கு விருந்து செய்வது. இப்படி அடியார் உஷ வாகேஸ்வர உஷை நடந்து கொண்டே இருக்குமா, மூணு கோட்டையிலையும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, எதுவும் சயம் கிடையாது, எல்லா பொருளுமே. எவ்விடத்தும் சிவநாமம் முழக்கமந்தி இல்லை அங்கன், எங்கு பார்த்தாலும் சிவநாமம் தான் முழக்கம், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் அந்த அதெல்லாம் படிச்சு கொடுத்தா இப்படி பாடுறாரு இவரு, சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு ஒன்று வார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து ஒன்று நாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நாயின் இருப்பேன் என்ன இருப்பேன் நம்பி இனித்தா நல்காயே என்பது திருவாசகம். அப்படி அந்த அசுரர்கள் வாழ்கிறார்கள். இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, சிவசம்பந்தமான வாழ்க்கை, இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, சுந்தர தேவர் இறைகளோடு இசைந்த வாழ்வு, இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு. இறைவன் இன்ப வடிவன் அல்லவா, இறைவன் இன்ப வடிவினன், இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன், இரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. இப்படி இன்பமயமாக இருக்கின்ற இறைவனை சார்ந்திருக்கின்ற உயிர்கள் இன்பத்தையே பெறும். இப்ப நமக்கு இன்பம் தான் கிடைக்கும், கிடைக்க போறது இன்பம், இப்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, இதை தேர்ந்துடாது கிடைக்கிறது இன்பம் தான். அப்புறம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லையா, அப்புறம் நாமே சொல்லுவோம் கிடைக்குதா. அதனாலே இப்படி இறைவனை சார்ந்து இறைவன் அருளாலே அவர்கள் இகவரம் இரண்டையும் பெற்று விட்டார்கள். இங்கே மண்ணில் நல்ல ஒண்ணு வாழ்கிறார்கள், அப்புறம் என்ன நல்ல கதி அடைய போகிறார்கள். இவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே இன்ன கதிக்கு போவான்னு சொல்லிவிடலாம்ல, தீய செயலை செய்து கொண்டிருக்கிறான்னா அவன் தீய பலனை அடைவான் கட்டாயம், இன்னைக்கு இல்லையினாலும் ஒரு நாளைக்கு அடைந்தே தீருவான். வாழ்கின்ற அந்த போக்கிலேயே அவனுடைய நடத்தையை கண்டே இவனுக்கு இப்படி பலன் கிடைக்கும் என்று தீர்மானிப்பது போல, இவன் அடைய போற கதி இவன் எதை சார்ந்து இருக்கிறானோ அந்த கதி இவனுக்கு கிடைக்கும். சிவனை சார்ந்து இருக்கிறானா, ஆமா ஆமா, அடுத்தாறு போல கிடைக்கிற கதி இவனுக்கு சிவகதி. சிவனை சார்ந்தவன் எங்க போவான், இப்போ மெடிக்கல்ல படிக்கிறவன் என்ன பண்ணுவான், மெடிக்கல் தான் அவன் பலசர கடை வைக்க மாட்டான், வேலை கிடையாது தையல் தொழிலுக்கு வர மாட்டான். சிவநாமம் ஜபங்கள் சிவ தர்மங்கள் சிவநூலை கேட்பது சிவநூலை படிப்பது சிவதர்மத்தை செய்வது இப்படி எல்லாமே சிவம். இப்படி அந்த அசுரர்கள் வாழ்கிறார்கள். இத்தகைய தைத்தியரால் அசுரர்கள் சிவனை வணங்கி வழிபாடு செய்து வரத்தை பெற்றாலும் அவர்களுக்கு இயல்பாகி அந்த அசுர குணம் கட்டாயம் இருக்கும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். புரியுதா குரல்? புரியுதா? நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். குளத்தளவே ஆகுமா? விளங்குதா? ஆகையினாலே அவன் வந்து இப்படி சிவத்தை சார்ந்து சிவபூஜை செய்து நின்றாலும் கூட அந்த குலத்தின் சார்பினாலே அவர்களுக்கு தீய குணங்கள் இருக்க செய்யும். அது ஆன்மாவுக்குள்ள குணம், இயல்பான குணம், இயல்பான குணம். அதுதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அவனுக்கு உண்மையான அறிவு இயல்பாக எந்த அறிவு இருக்குதோ அந்த அறிவு வெளிப்பட்டு விடும். ஒவ்வொரு காலங்களிலே அது வெட்டி வெளிப்பட்டு விடும். ரொம்ப பக்திமானா இருப்பான், ரொம்ப பணிவுடையவனா தெரியுமா, ரொம்ப வணங்குவான், இப்படி எல்லாம் இருப்பான். சமயம் வந்த போது அவன் கூட வெளிப்பட்டு விடும். புலியா மாறிடுவான், சிங்கமா மாறிடுவான். அப்ப பார்த்தா அசிங்கமா இருக்கும். அதே அப்புறம் அதை கண்டவர்கள் கேட்டவர்கள் பழிப்பாரு, ஐயோ வேஷம் போட்ட என்ன பண்றது, சாமி போட்ட என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் பழிக்க முடியாகும். அதனால அடியார்கள் சாக்கிரதையா இருக்கணும். எந்த வேளையிலும் சாந்தமாக இருந்து நல்ல செயல்களிலிருந்து மாறுபடாமல், நல்ல செயல்களிலிருந்து நல்ல குணங்கள் மாறுபடாமல் இருக்கவும். தரித்திரம் செல்வம் அது வேற. நினைத்ததெத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்தி தனை பிரியாமல். அதனாலே சினத்தை சினம் செய்ய வேணும், சினத்தை சினம் செய்யணும். பரமஞானிகள் தன்னை வைதாலும் அடித்தாலும் சாந்தமாக இருப்பார். பரமஞானிகளை வைதாலும் அவர்களை அடித்தாலும் சாந்தமாக இருப்பார். அஞ்ஞானி அடிக்க வேண்டியதில்ல, வைய வேண்டியதில்ல, கோபமாவே இருப்பான். இப்ப கோபத்திலே தான் இருப்பான் அவன், எப்போதும் அப்படித்தான் ஐயா போயிட்டே இருப்பான். விஞ்ஞானிகள் வைதாலும் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார், கோபிக்க மாட்டார். அதைத்தான் திருவாசகத்துல நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக கோணுதல் இருக்கு. நாட்டவர்கள் பழிக்கின்ற அந்த சொல்ல ஆவரணமாக கொண்டு திருவாசகம் தான் அந்த மாதிரி ஒரு செய்ய சொல்ல ஒரு கருத்தை சொல்லும் போது அதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாதபடி சொல்லிவிடும்.
நானது ஒளிந்து போற்று திருவோகவன், நானது ஒளிந்து, நானது என்கிற இந்த கௌரவம் முதலான அந்த உயர்ந்த குணங்கள் இதெல்லாம் விட்டு விட்டு நாடவர் பழித்துறை பூணதுவாக, பூணா ஆபரணமாக கோணுதல், அதனாலே மனம் கோணா.
ஆகையினாலே இப்படி அசுரர்களாய் இருப்பவர்களுக்கு செல்வம் பலம் பூசை தவம் செவம் எல்லாம் வந்து விட்டாலும் அவர்களுக்கு இயல்பாக தீய குணம் உண்டு இருக்கத்தான் செய்யும். அந்த குணத்தினால் என்ன பண்ணுவார்கள் என்றால் பிறருக்கு கெடுதல் பண்ணுவார், பிறருக்கு கெடுதலை பண்ணுவார். இவர்களுக்கு பலம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஜனமும் இருக்குது, பணம் இருக்குதா, என் புறத்தை யாரை கெடுத்தான்னா அந்த குணம் கட்டாயம் இருக்கும். இப்ப சூரபன்மன் ஜோகத்தின் தானே, அதனாலே இந்த அசுரர்கள் தேவர்களுக்கு கொடுமை செய்தார், தேவர்களுக்கு கொடுமையை செய்தார், தேவர்களை துன்புறுத்தினார்கள், அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். ஆமா ஆமா ஆமா, இந்த கட்சிக்காரனுக்கு அந்த கட்சிக்காரன் ஆகாது. இரியல் இத்தகைய தைத்தியரால் இரியல் போய் உடைந்தழியும் சித்தமுடை கடவுளர். அதனால இப்படிப்பட்ட தைத்தியர் என்கின்ற இந்த அசுரர்களாலே தேவர்கள் மிகவும் உடைந்து போய் வேதனை தாங்க முடியாது. அது வந்து எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்கள்னார். வெம்மை மிகு புறவானர்னார். யாரு? சம்பத்தர். வெம்மைன்னா புரியுது இல்ல, கொடுமையான குணம். சிவபெருமான் இடத்துல போய் தேவர்கள்லாம் முறையிட்டாங்களா, இந்த மாதிரி அசுரர்கள் இப்படி கொடுமையங்களை செய்யறாங்கன்னு சொல்லி முறையிட்டாரா? அப்படியா? அப்படின்னாரா? கண்ணீர் வந்துருச்சான் சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு கண்ணீர் வந்துருச்சாப்பா. தெரியுமா, சிவருமான் கண்ணீர் விட்டது நேரமும் இருக்குது. இந்த அசுரர் கொடுமையை கேட்டு அப்படியா கஷ்டப்படுறீங்க, இவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னாரா? கண்ணீர் வந்துருச்சா? அந்த கண்ணீர்ல இருந்துதான் முளைத்தது உருத்ராட்சமன். ஆகையினாலே இத்தகைய தைத்தியரால் இரியல் போய் உடைந்தழியும் சித்தமுடை கடவுளர் போய் திருமால் சரணம் சரணடைந்தார். இப்படி தேவர்கள் இந்த அசுரர்களால் துன்பப்பட்டு அதை தாங்க முடியாமல் அந்த துன்பத்தை போய் திருமால் இடத்திலே சொல்லி முறையிட்டார்கள், மகாவிஷ்ணத்தில் சொல்லி முறையிட்டார்கள். பைத்தவனி சேக்கை மீசை மலர்கண் படுக்கும் பசுந்துளவ தொத்து விரியும் அருந்தாரான் அவரோடும் அதனை தொடங்கி அவரோடு இதனை தொடங்கினான். அப்படி சொன்ன உடனே திருமாலானவர் அவர் அந்த தேவர்களோடு கூடி ஒரு காரியத்தை செய்தார். எப்படி செய்தார் என்று கேட்டால், வேதமனு எடுத்தோதி கொடிய வேள்வி புரிகாலை, அதனால வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி ஒரு கொடிய யாகத்தை பண்ணினார் திருமால் தேவர்களை வச்சுக்கிட்டு. கொடிய யாகத்தை அந்த யாகத்தை பண்ணிய போது பூதமிக தோன்றினவால், அந்த யாகத்திலிருந்து பூதங்கள் தோன்றியதா. இப்ப தாரகோணத் ரிஷிகள் யாகத்தை செய்து அதுல பூதம் வந்தது, முயலகன் வந்தது, பாம்பு வந்தது, புலி வந்தது எல்லாம் வருது இல்லவா, அது போல நெருப்பிலிருந்து தோன்றுதுப்பா உயிர்கள். கந்தபுராணத்துல சொல்றாரு, மண்ணுல தோன்றுது உயிர்கள், தண்ணீர்ல தோன்றுகிறது உயிர்கள், இதெல்லாம் ஒத்துக்கிறோம். நெருப்புல தோன்றுதுன்னு சொல்றாரு, நெருப்பிலிருந்து தோன்றியதாகத்தான் நிறைய வரலாறுகள் இருக்கு. நெருப்பிலிருந்து உயிர்கள் தோன்று, காற்றில் தோன்றுகிறது, இப்படி பூதங்கள்ல இருந்து உயிர்கள் தோன்றுகிறது. அப்படி அந்த அக்னியிலிருந்து பூதங்கள் நிறைய தோன்றியம் சிதைய காதுகனும் திருநெடுமால் ஏவ ஏவலாற்றில் கடிதனை. அதனால நீங்கள் எல்லாம் போய் இந்த மூன்று புறத்தில் இருக்கிற அசுரம் எல்லாம் அழிச்சிட்டு வாங்கன்னு அந்த பூதங்களை ஏவினார் மகாவிஷ்ணு. நீதி நிலை தைத்தியரும் நிற்கலாற்றாது அழிந்தனவே. அந்த பூதங்கள் சென்று அந்த அசுரர்களுக்கு முன்னால் இந்த சண்டை போட ஆற்ற முடியாமல் பூதங்கள் இழந்து விட்டன, திரும்பி வந்து விட்டன, தோற்று போய்விட்டன. திருமால் அனுப்பிய பூதங்கள் எல்லாம் தோற்று போய்விட்டன. அதுகானும் நனிநடுங்கு அமரதம்மை முக நோக்கி. இப்படி இந்த முயற்சியிலையும் அவர்களை வெல்ல முடியவில்லையே, கொல்ல முடியவில்லையே என்று அந்த தேவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள். அப்படி நடுங்கின அந்த தேவர்களை பார்த்து மதுவாரும் அருந்துளவ மாயன் இதனை வகுத்துரைப்பான் விஷ்ணுவானவர் சொல்லுகிறாரு. எப்படி சொல்றாருன்னா, இது கேண்மின் நமரங்காள் அச்சோ அவுணர் எல்லாரும் புதுமேனி நடனவிற்றும் புத்திகள் சரணம் சரணடைந்தார். அன்பர்களே, அந்த அசுரர்கள் அத்தனை பேரும் சிவபெருமானுடைய திருவடியை பற்றினவர்கள், சிவபூஷை செய்பவர்கள், சிவபூஷா பலத்தை மிகுதியாக உடையவர்கள், சிவனிடத்தே வரம் பெற்றவர்கள் அப்படின்னு திருமால் எடுத்து சொல்றார். சரணடைந்தார். தீத்துளிலில் தலை நின்ற குடியரேனும், தீத்துளிலில் தலை நின்ற குடியரன் அக்கிரமம் பண்றவனா இருந்தால், இப்ப வாலி சிவபூஷை பண்ணான் இல்ல, ராவணன் சிவபூஷை பண்ணான் இல்ல, அவ அப்புறம் என்ன பண்ண, அக்கிரமும் பண்ண, சோஷையும் பண்ணின, அக்கிரமமும் பண்ணின, பாவத்தையும் பண்ணின, புண்ணியத்தையும் பண்ணின. அந்த சிவபூஷாவெல்லாம் அவன் செய்யற பாவத்துக்கும் உதவுது, வலிமையை கொடுக்குது, புத்திய கொடுத்தால தேவலா. அதனாலே வந்து சிவபக்தி வாய்த்தவர்கள் கொடியரேனும் சிவபக்தி வாய்த்தவர்கள் சாவாத மதுகை உடையவர், சிவபக்தி உடைமையினாலே அவர்கள் அக்கிரமம் பண்ணினாலும் சாக மாட்டார்கள், சாக மாட்டார்கள், அவர்கள் வலிமையை கெடுக்க முடியாது அப்படின்னு திருமால் சொல்றார். அவரு தேவர் இடத்துல, யாம் அவரை புறன் பூத்த நொதி கனை ஒன்றால் பொறுக்கன்றளிக்கும் வலி இல்லும், அவர்களை நம்முடைய அசுர சஸ்திரங்களாலே அவர்களை அழிக்க முடியாது, அந்த அசுரர்களை நம்மாலே கொல்ல முடியாது, வெல்ல முடியாது. ஆர்த்த புகழ் சிவபெருமான் தானே அதற்கு வல்லவனா, அவரை அழிப்பதற்கு சிவபெருமான் ஒருவன் தான் வல்லவன், வேற நம்ம எல்லாம் ஒண்ணு ஆகாது அப்படின்னு முடிவு சொல்லிவிட்டார். யாரு, அதற்கு மேலே என்ன செய்யறது என்று தீர்மானம் பண்ணினார்கள். தீர்மானம் பண்ணி எல்லாரும் கைலாயத்துக்கு போறாங்க. அனையவன் அடிவேணி அடைந்தவர் அவர் கண்டீர், இனி அவர் சிவபக்தி சிதைவு செய்திடுகேம் யாம். அதனாலே எல்லாரும் சிவனை பற்றினவர்கள், சிவபூஷா பலமுடையவர்கள், அவர்களை நம்மால அழிக்க முடியாது, அதனால முதல்ல அவர்கிட்ட இருக்கிற சிவபக்தியை கெடுக்கணும், சிவபூஷை பண்ண விடாம தடுக்கணும், அதை முதல்ல நம்ம செய்யணும்னு ஆரம்பிச்சார் யாரு, மகாவிஷ்ணு. நினைதரும் இது வல்லார் பிரிதிலை நெறி என்ன புனைவுகள் நெடுமாயன் புகழ்ந்து புரியிருப்பான். அதனாலே எதிரியினுடைய வயல் காய வேணுமானா நம்ம வாய்க்கால் வழியா போகின்ற தண்ணியை தடுத்து கொடுக்கணும், ஏன் நிலத்து வழியா தண்ணி விட மாட்டேன்டா அப்படின்னு, அவன் பயிர் காஞ்சு போகும். அது போல அவன் பயிர் சிவபூஷையே கெடுக்கணும், சிவபூஷையே கெடுக்கணும், கெடுத்தாத்தான் அவன் கெடுவன், அப்புறம் நம்ம சங்கதி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆகையினாலே இப்படி வந்து திருமால் தேவர்களுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணுகிறார். அதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகையினாலே இப்படி அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவபக்தியில எவ்வளவு வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல எடுத்த உடனே சொல்லிட்டார், அவர் சுருதி வேதாகமங்களை உணர்ந்தவர்கள்னார். ஆய்ந்தவர்கள் நூல்களை உணரவில்லையானால் அவனுக்கு உணர்வே இருக்காது. நூல்களை உணரவில்லையானால் உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இயல்பா இருக்கிற அறிவு என்ன பண்ணும், ஏதாவது உணவை தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அவ்வளவு கொஞ்சம் நல்ல முடியாது தேடும். வேற கடவுளை தேடுவதற்கு இது பயன்படாது இந்த அறிவு. இப்ப நம்ம எதை தேடுறோம், உணவையும் தேடுறோம், உணவு தேடுறதுக்கு எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அரிசி ஒரு வாங்கி சாப்பிடலாம் தீர்ந்து போச்சு, அவ்வளவுதானே. இப்ப எது சாப்பிடாம இருக்குது, எறும்புல இருந்து எல்லாம் தான் சாப்பிடும். அதுக்கு தகுந்த அவருக்கு வாடு கொண்டு சாப்பிடும். கடவுளை தேடுவதற்கு இவைகள் இந்த அறிவு பயன்படாது. பின்ன எந்த அறிவு பயன்படும் என்றால், ஞான நூல்களாலே வருகின்ற அறிவு. அதுதான் கடவுளை தேடுவதற்கு பயன்படும். ஞான நூல்களாலே வருகின்ற அறிவு. அந்த ஞான நூல்கள் மூலமாக கடவுளை அறிய வல்லமை இல்லாதவன் கடவுளை எந்த காலத்திலும் அவன் அடைய முடியாது. கடவுள் என்று ஒரு பொருளை அவன் நினைக்க முடியாது, உணர முடியாது. அதனாலதான் அவசியம் 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 சிவநூல்களை பயின்று கொண்டே இருக்கவனும், கேட்டுக்கொண்டே இருக்கவனும், கற்றுக்கொண்டே இருக்கவனும், கேட்டுக்கொண்டே இருக்கவனும், கற்றுக்கொண்டே இருக்கவனும், கேட்டுக்கொண்டே இருக்கும். நம பார்வதி நாலுமைந்து வாதல் கீறு தூருடம்பு கால்கையாயின் அரி என்பில் ஆகுமாக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதே.